ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம், 54வது பாடல் முதல் 56வது பாடல் வரை. தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பரமனும் போய் இருங்கடல் மூடி இறக்கும் பரமா இறப்பாரு. இறக்கும் இறந்தான் கலையவன். கலையவன் அவனுடைய இரும்பு கூடு, இரும்பு கூடு. கருங்கடல் கருங்கடல் வண்ணன் மகாவிஷ்ணு, கருங்கடல் வண்ணன் கலையவரம் கொண்டு கங்காளராய் வருங்கடல் உலகம். வருங்கடல் அந்த உலகம், வருங்கடல் மீள நின்று மறுபடி உலகத்தை உண்டாக்குவதாக இம்மிரை நல்வியனை வாசிக்கும் என்பது அபரதேவாரம். அதனாலே இப்படி உலகம் முழுவதையும் சுத்த சக்காரம் சொல்லு, சுத்த சக்காரம் மகாசக்காரம் என்பது அந்த சங்காரம். அதை யார் செய்வார்? சிவபெருமான் தான் செய்வார். பரமாவை சங்காரம் பண்ணுவாரு, விஷ்ணுவை சங்காரம் பண்ணுவாரு, உருத்தனையும் சங்காரம் பண்ணுவார். உருத்தன்கிறத மூவர்கள் சேர்ந்தவர்களாச்சு. ஆகவே இப்படி எல்லாரையும் சங்காரம் பண்ணிட்டு ஒருத்தன் தான் இருப்பார். இறுதியான காலத்தினில் ஒரு மதி அருமையான ஒரு அப்ப இருப்பார். ஒரே ஒரு ஆள் தான், அதுதான் அதுதான் உலகம் முடிந்ததற்கும் உலகம் தோன்றுவதற்கு இடைப்பட்ட காலம். உலகம் முடிந்ததற்கும் உலகம் தோன்றுவதற்கு இடைப்பட்ட காலம் அதுதான் நல்ல இருளு நள்ளிருள். நள்ளிருளில் நட்டம் பயின்றாலும் நள்ளிருளில் நட்டம் பயின்றாலும் மறுபடி உலகம் உண்டாவதற்காக என்ன பண்றான்? ஆடுதல் ஆடுதல். எது என்ன ஆடுறான்? உலகம் உண்டாவதற்காக ஆடும், உலகம் தோன்றுவதற்காக ஆடுவது, உலகம் நிற்பதற்காக ஆடுவது, உலகம் ஒடுங்குவதற்காக ஆடும். எல்லாமே கூத்துட்டான், எல்லாத்துக்குமே கூத்துட்டான், எல்லாத்துக்குமே கூத்தினாலேயே உலகத்தை உண்டு பண்ணுவது, கூத்தினாலேயே உலகத்தை காப்பது, கூத்தினாலேயே உலகத்தை சங்காரம் பண்ணுவது. அதனாலே இறுதியான காலம் தண்ணில் ஒருவனே ஐயால ஒருவன் ஆயிஷன் ஒருத்தன் தான் இருப்பான். அப்போது எல்லாரையும் சங்காரம் பண்ணி மாயையிலே ஒடுக்கி, மாயையிலே எல்லாரையும் உடுக்கி, உலகம் உயிர்கள் எல்லாவற்றையும் உடுக்கி, மாயைய சக்தியிலே உடுக்கி, சக்திய தண்ணிலே உடுக்கி கொண்டு சக்திய தண்ணிலே உடிக்கும். பிறகு உலகம் உண்டாவதுன்னா சக்தியை வெளியில விடுவார் சக்திய. அப்புறம் அவ எல்லாத்தையும் படைப்பான், அவ எல்லாத்தையும் சிவ தர்மோத்தரத்துல அம்பாளுக்கு தோத்திரம் சொல்றார். சிவ தர்மோத்தரத்துல அப்பாலைக்கு 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 அப்பாலா அறிவறியா அமல தந்தை. அப்பாலைக்கு அப்பால் ஆன்மதத்துவம் வித்தியாசத்துவம் சிவதத்துவம் மூன்றையும் கடந்த அப்பாலைக்கு 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 அப்பாலா அறிவறிய அமல தன்மை. அப்பாலும் தானாயி தொழில் ஐந்தும் ஏற்றாலே ஏற்றுவாள். தொழில் ஐந்தும் இயற்றாலே செய்யாமல் செய்வோம், சங்கல்பத்தினாலே செய்யும் இயற்றாலே ஏற்றுவாள். முப்போதும் வளர்ந்தூவி முடிசாய்த்து மனத்தகத்தையே உண்ணுவாரை தப்பாதே பரப்பருக்கும் சிவகாம சௌந்தரிய பணிவாழ்ந்தான் என்பது சிவதர்மம். அதனாலே இப்படி உலகம் எல்லாவற்றையும் சங்கரித்து பரமா விஷ்ணு எல்லாரையும் சங்கரித்து தான் ஒருவனாக இருப்பார். அதான் இறுதியான காலம் என்று ஒருவனே. அதுக்கு மேலே இருவருந்தம் உறுதியின் என்றாராயில் இப்ப மகா சங்காரத்துல பரமாவும் போயிடும் விஷ்ணுவும் போயிடும் சொல்லலே, எப்படி அவங்க போவாங்க, அவங்க இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அவன் இருந்தான்னா அவன் படைச்சுக்கிட்டு இருப்பான், அவன் காத்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் சங்காரங்கிறது எங்க இருக்கும்? பரமா இருந்தான்னா என்ன பண்ணுவாரு? சும்மா கையை கட்டிட்டு உட்காந்துருப்பேன் படைப்பான். விஷ்ணு என்ன பண்ணுவாரு? காப்பாரு. அதனாலே இறுதியாங்காரந்தின் ஒருவனை இருவருந்தம் உறுதியின் நின்றாராயில் இருவரும் சாகாமல் இருந்தார்களேயானால், பரமாவும் விஷ்ணு சாகாமல் இருந்தார்களேயானால் இருந்தார்களேயானால் இறுதி அரு இறுதிதான் உண்டாகாதம். உறுதியின் நின்றாராயில் இறுதிதான் உண்டாகாதம். இரண்டு பேர் இருந்தார்களையான படைக்கிறவனும் காக்கிறவனும் இருந்தா சங்காரங்கிற பேரே இல்லையோ? சங்காரங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லையே. படைக்கிறவனும் காக்கிறவனும் தான், அப்புறம் சங்காரம் என்ன இருக்கு? இது ரொம்ப அருமையான இடமா? மகாசங்காரம் என்று ஒன்று இருக்கிறது, மகாசங்காரம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படி மகாசங்காரம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த வேளையிலே படைப்பவனும் காப்பவனும் இருக்கப்படாது. படைப்பவனும் காப்பவனும் இருந்தா மகாசங்காரம் இல்லை. மகாசங்காரங்கிறது எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டது உண்டு. அந்த சங்கார காலத்திலே படைப்பவனும் காப்பவனும் ஒளிஞ்சாத்தான் மகாசங்காரம். அதனாலே ரெண்டு பேர் இருந்தாலும் சங்காரம் இல்லையா? அது உறுதியின் நின்றாராய் இன்றார் எண்ணில் இறுதிதான் உண்டாகாதான். அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் அறுதியில், அறுதி என்றால் முடிவில்லாதவன், அறுதி என்றால் முடிவு இல்லாதவனாகிய முடியா முதலினதெல்லாம் திருவாரூர்ல மாறி அறுதி இல்லாதவன். அறுதினாலும் முடிவு, இறுதினாலும் முடிவு. அறுதியில் அறனே எல்லாம் அளித்தலால் சிவபெருமான் ஒருவனே அடுத்தல்லாகிறானே. அதைத்தான் வந்து அவன் அவளது அவைமோகனமையினும் தோற்றிய திரியே ஒடுங்கி மலத்துலதான் அந்தம் ஆதி என்னார் பிரபு. அந்தம் அந்தத்தை செய்கின்றவனாகி சிவபெருமான், அந்தத்தை முடிவை செய்கின்றவன் அவன் தான் உலகத்துக்கு ஆதி. உலகத்துக்கு ஆதி, ஆதி பகவான் முதற்றே உலகு, ஆதி பகவான் முதற்றே உலகு. இவன் அந்தத்தை செய்கிறானோ அவன் தான் ஆதி. இவன் வயலை அறுக்கிறானோ அதே முடியானவன் தான் மறுபடியும் நடுகிறான். வளர்த்தானா தண்ணி விட்டு பாய்ச்சினானா, காவல் காத்தானா, காவல் காத்தானா, அப்புறம் என்ன பண்றான், சங்காரம் பண்றானா, அப்புறம் என்ன பண்றான், மருந்து கொடுத்து சும்மா ஓட்டுருந்தா அப்புறம் வருமானம் அப்படி வரும். இப்ப சிவருமானுக்கு இதெல்லாம் பண்ணா தான் வருமானமே. அதனால சிவருமானுக்கு ஒரு பெரிய உடவன். இது நம்ம இல்லைன்னா அவருக்கு தொழிலே இல்லை. நம்மளை வச்சுதான் ஒரு இந்த தொழில் பண்ணிட்டு இருக்க. உயிர்களுக்காகத்தான் செய்யறது, உயிர்களுக்காகத்தான் அது தொழில். அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் எவன் அழிக்கின்றானோ அவனே அப்புறம் ஆக்குகிறான். எவன் அழிக்கின்றானோ அவனே ஆக்குகிறான். ஆக்கம் அவன் சக்தியுடையவன், அழிக்கவும் சக்தியுடையவன். ஆக்கம் இப்ப ஆக்க அழித்தலை சொல்லிட்டானா, அழித்தலை சொல்லிட்டார, அழிஞ்சு போச்சுன்னா எல்லாம் அழிஞ்சு போச்சா, அப்புறம் உண்டாக்குறதாரு அவன் தான். அப்ப அழித்தல் அவனுக்கு சொந்தம், ஆக்கலும் சொந்தமா, அப்புறம் நடுவில் இருக்கிற இடையில காத்தல் அவனுக்கு. அழித்தல், அழித்தல் பெருசு, அழித்தல் சங்காரம் பெருசு, வேற யாராலையும் செய்ய முடியாது. சங்காரம் வேற யாராலையும் இங்கே சிவன் ஒருவன் தான் சங்காரத்துக்கு. அதான் மகா சங்கார காரணம் என்று சிவஞான பகுத்தர்கள், மகா சங்கார காரணனையே முதலாக உடைத்து உலகம், முதலாக உடைத்து மகா சங்கார காரணனையே முதலாக உடைத்து உலகம் என்று ஏதில் எழுதுவார். அதையினாலே மகா சங்காரம் செய்பவனாகி சிவன் ஒருவனே மறுபடியும் உண்டு கொள்ளுகிறார், மறுபடியும் உண்டு. இப்ப ரெண்டு தொழில் அவனே செய்யறானா, அடித்தலை செய்யற அப்புறம் உண்டாக்குறது அவனே உண்டாகிறான். காத்தல் என்ன அழுதியல் அவனே எல்லாம் அழித்தலால் அவனால் இன்னும் பெரிது நாம் ஆக்கம் நோக்கம் பேரதிகரணத்தாலே அவனாலேயே அதுக்கு மேலே ஆக்கம் நோக்கம் எல்லாம். ஆக்கம் என்பது படைத்தலும், நோக்கம் என்பது காத்தலும். ஆக்கம் என்பது படைத்தலும், நோக்கம் என்பது காத்தலும். அழித்தலை தெரிந்து கொண்டாயா, அப்புறம் ஆக்கிறது அவன் தெரிந்து கொண்டாயா, அவனே செய்கிறான் என்று அப்புறம் நோக்கமாகிய காத்தலும் அவனே. இறுதியான் காலந்தினில் ஒருவனே இருவருந்தம் உறுதியில் நின்றாராயில், உறுதியில் நின்றாரெனில் இறுதிதான் உண்டாகாத. அறுதியில் அரணியெல்லாம் அழித்தலால் அவனால் என்னும் பொழுது நாம் ஆக்க நோக்கம் பெறதி கரணத்தாலே. சரி, அதற்கு மேலே முத்தொழில் செய்தற்கு காரணம், முத்தொழில் செய்தற்கு காரணம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா, மூன்று தொழில், மூன்று பேர் செய்கிறான் என்பது உபசாரம், சிவன் செய்கிறான் என்பது உண்மை. உபசாரம் வேற, உண்மை வேற, உபசாரம் வேற, உண்மை வேற. அதனாலே மூவரும் செய்கிறான் என்பது உபசாரம், சிவன் ஒருவனையே செய்கிறான் என்பது உண்மை. அது நம்முடைய திருமுறைகள்ல நிறைய வருகிறது. திருவாசகம் தெளிவாக சொல்லும், தெளிவாக சொல்லும். ஆர்த்த பிறவி துயரண நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனற்றில் சிற்றம்பலத்தை தீயாடும் குத்தனி வானும் உலயமும் எல்லோமும் பார்த்தும் படைத்தும் கலந்துடையும். ஆகவே இப்படி இந்த மூன்று தொழிலும் எதற்காக செய்கிறோம் என்றால், சில சமயவாதிகள் விளையாட்டுக்கு செய்கிறான், விளையாட்டுக்கு செய்கிறான் என்று சொல்லுகிறார்களோ. விளையாடுன்னா சின்ன பிள்ளையாவே அதே சொன்ன இத்தொழில்கள் மூன்றும் தொழில்கள் என்ன காரணம் ஒற்ற வேண்டும். இந்த படைத்தல் காத்தல் அழிக்கிறாய் மூன்றுலையும் எதற்காக செய்ய வேணும், எதற்காக படைத்தது அப்படி இருக்கணுமே, காத்தது அப்படி இருக்கணும், மறுபடியும் எதுக்கு அழிக்கணும், அப்புறம் எதுக்கு படைக்கணும், அப்புறம் எதுக்கு காக்கணும், இதுதானே வேலை ஓயாம. புரியுதா, புரியுதா? ஒரு வீட்டை கட்டணும்னு வச்சுக்கப்பா, நல்லா கட்டிட்டா சரி, அதோட விட வேண்டியது, அப்புறம் இடிக்க கட்ட இடிக்க கட்டணும், அர்த்தம் இல்லாத வேலையில அப்படிங்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. சொன்ன இத்தொழில்கள் மூன்றும் என்ன காரணம் தோற்ற எண்ணின் முன்னவன் விளையாட்டென்று மொழிதரும் மாபுயிருக்கும். முன்னவன் விளையாட்டு, முன்னவனாகிய சௌரவன் இந்த தொழிலே விளையாட்டு, சிவபெருமானுடைய விளையாட்டு. விளையாட்டு என்றால் சிவபெருமான் செய்கின்ற, அதை வந்து சிவஞான பாடியத்தில் எழுதினார், சிவபெருமான் ஐந்தொழில் செய்கிறான், விளையாட்டாக செய்கிறான் என்றால் சாத்தனுக்கு ஐங்கரப்பாரம் சுமத்தல் விளையாட்டு என்பது போல. சாத்தன் என்கின்ற ஒருவனுக்கு பேரை வச்சு அவனுக்கு ஐங்கரப்பாரம் சுமத்தல் விளையாட்டு. புரியுத பொல்லிய, இப்ப மூட்டை நுக்கிறவனுக்கு ஒரு மூட்டையை தூக்கி அப்படி விளையாட்டா போடான் இல்லையா, நம்ம அசைக்க விட முடியாது, அவனுக்கு அது விளையாட்டு. இப்ப பருப்பு மூட்டையை தூக்குறாப்பா, அரிசி மூட்டையை தூக்குறாப்பா, நீ தூக்கி அப்படி போடுறாப்பா, நம்ம அசைக்க விட முடியாது, அவனுக்கு அது விளையாட்டு. யாரு விளையாட்டு? சிவபெருமானுக்கு இலகுவாக செய்கிறார் அவருக்கு பெருசு. அதைத்தான் கம்பர் எடுத்துக்கிட்டார், உலகம் யாவையும் தான் உலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நிக்கலு நீங்கள அழகிலா விளையாட்டு. இந்த திருவாசகம், இந்த ஆர்த்தவரவியை திருவம்பா வருவார், இந்த இந்த கருத்தை அப்படியே எடுத்துக்கிட்டார். அதுல பேரே சொல்லல, நாராயணன் சொல்ல, பரமாவன் சொல்ல, சிவன் சொல்ல கிடையாது. இது யாரு விளையாட்டா செய்யறான்னு சொல்லி அவன் தலைவன் அவனுக்கு நாங்கள் அடிமைட்டார். உலகம் யாவையும் தாமுல வாக்கள் நிலைபுறுத்தல் நீக்கல் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர்கே சார் பட்டுக்காமி. அதனாலே இப்படி சொன்ன இத்தொழில்கள் என்ன காரணம் தோற்றவென்னின் முன்னவன் விளையாட்டு என்று முடிதரும். விளையாட்டு என்று சொன்னால் அது பிள்ளைத்தனம் அல்லவா, சிறு பிள்ளைத்தனம் அல்லவா? விளையாட்டு என்றால் சிறு இல்ல இல்ல, விளையாட்டாக செய்கிறார், லெகுவாக செய்கிறார். அவனுக்கு இது பாரம் கிடையாது, அவனுக்கு இது பாரம் கிடையாது. இது இந்த முற்று முத்தொழில், முத்தொழில்னா நீங்க உங்களுக்கு ஞாபகம் வருதா, இந்த தொழிலை பத்தி தெரியுதானே, உலகம் முழுவதையும் படைக்கிறது. அது பிரம்மாவுக்கு ஒரு தடவை படைப்பு தொழில் மறந்து போச்சான். பிரம்மாவுக்கு ஒரு தடவை படைக்கிற தொழில அவரு சொந்தமா வாங்கியிருந்தார. ஒரு தடவை இந்த மாதிரி சிவபெருமானுக்கு அஞ்சு தலை, நமக்கு அஞ்சு தலை இருக்குது அப்படின்னு நினைச்சாரா, அந்த அகங்காரத்தினால படைக்கிற தொழில் மறந்து போச்சான். அகந்தை உரைப்ப மறை அது எடுத்து ஒன்று வந்த பிரணவத்தின் உண்மை புகழ்ந்தலையால் என்றால், அகந்தை என்று வந்தால் தன்னை பெரிதவனாக எண்ணினால் தனக்கு தெரிந்த தொழிலும் மறைந்து போகும், தெரியாமல் போயிடும். தன்னை பெரியவனாக எண்ணினால் இப்ப பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா தெரியாத பரமாவுக்கு தெரியும். அதைத்தான் கந்தர் கலிவன்பாவில குமரகுரு சுவாமி, அகந்தை உரைப்ப மறை ஆதி எடுத்தொன்று உகந்த பிரணவத்தின் உண்மை போன்றிலையால் சிற்றி தொழிலதனை செய்வதெங்க நின்று மனம் குட்டி சிறை இருக்கும் போவானுக்கு கந்தர்கள் வந்தார். அதனாலே அகந்தை ஒருவனுக்கு வந்தால் தெரிந்ததும் தெரியாமல் போயிருக்கு. அதனாலே அகந்த அறிவை மறைச்சு கொடுப்ப, அறிவை மறைச்சு. அதனாலே இப்படி விளையாட்டு என்றால் சின்ன பிள்ளைகள் வேலையல்ல, விளையாட்டாக செய்கிறான், விளையாட்டாக செய்கிறான் முன்னவன் விளையாட்டு என்று முடிதலும். ஆம், அது உண்மை, உண்மைதான். அது என்ன காரணம் என்றால் அவனுக்கு இது பெருசல்ல, அவனுக்கு இது பெரியதல்ல. படைத்தலும் காத்தலும் அடித்தலும் சிவபெருமானுக்கு இது பெருசல்ல, பெருசல்ல. இப்ப உலகியல் தொழிலையே பார்க்கலாம், அதான் இப்ப சொன்னனே, ரொம்ப ரொம்ப பெரிய தொழிலா இருக்கும், சிரமமா இருக்கும், அதுல பழக தொண்டுக்கணுமா இருக்கும், அதுல போச்சு. உயிர்க்கு இந்த இந்த தொழிலை எதற்காக செய்கிறாய் என்றால், மன்னிய புத்தி முத்தி வழங்கவும். இப்படி படைத்தல் காத்தல் அளித்தலாகிய முத்தொழிலை எதற்காக உயிர்க்கு செய்கிறார் என்றால், உயிர்களுக்கு புத்தியையும் முத்தியையும் கொடுப்பதற்காக, புத்தியையும் முத்தியையும் கொடுப்பதற்காக. புத்தி என்றால் இந்த உலக வாழ்வு, முத்தி என்றால் அந்த உலக வாழ்வு. புத்தி என்றால் இந்த உலக வாழ்வு, முத்தி என்றால் அந்த உலக வாழ்வு. இந்த உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுத்து, உயிர்க்கு தனு கரணம் புவனம் போகங்களை கொடுத்து, அதான் படைக்கிறே. உயிரை படைக்கிறது கிடையாது, உயிரை, உயிரும் அனாதி, சிவமும் அனாதி, மலமும் அனாதி. இப்படி படைத்தால் என்று சொன்னால் உலகத்தை படைத்தல், உயிருக்கு சரீரத்தை படைத்து கொடுத்தல், அதான் தனு. தனுன்னா சரீரம், உயிருக்கு சரீரத்தை படைத்து கொடுத்தல், அப்புறம் உயிர் வதிப்பதற்கு உலகத்தை படைத்து கொடுத்தல். அண்டத்தையும் படைக்கிறான், பிண்டத்தையும், ஆன்மாவை படைக்கிறது இல்லை, ஆன்மா எப்போது உள்ளது. பதி பசுவாச எனப்பகர் ஒன்றின் பதியினை போல் பசுவாச அனாதி. ஆகவே இப்படி வந்து படைத்தலாகி இந்த தொழில் எதற்காக செய்கிறார் என்றால், இந்த உயிர்களை ஆணவ மலத்திலே வெகு கூடி காலம் கேவல திசையிலே கடந்த ஆன்மாவுக்கு பாவம் என்று இறங்கி சரீரத்தை கொடுத்தது. சரீரம் இலவசம், சரீரம் தெரியும்ல, சரீரம் இலவசமா கொடுத்ததுனாலதான் அது கண்ணா பண்ணான் கண்ணா பண்ணான்னு நந்தவனத்திலோ ராண்டி அவனால் அருமாதமாய் போயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டியே அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி பாவம் செய்யாதிரு மனமே. நந்தவன என்கிற உலகத்திலே ஆண்டி ஒன்றுமில்லாமல் ஆணவமலத்தில் கிடந்த ஆண்டிக்கு ஒன்றுமில்லாதவனுக்கு ஆண்டின்னு வேறு, ஒன்றுமில்லாதவனுக்கு ஐயாலே 10 மாசம் அணக்கட்டு ஒரு குயவை ஒரு தோண்டியை போட்டு விடுறான். உடம்ப தோண்டிங்கிற உடம்ப தோண்டி அந்த பாத்திரத்தை வச்சு அவன் ஒழுங்கா நந்தவனத்துக்கு தண்ணியை ஊத்தி பூவை பொறிச்சு சாமிக்குள்ள விடணும். அந்த நந்தவனங்கிறதுல அந்த குறிப்பெல்லாம் வச்சிருக்காரு. நந்தவனங்கிறதுல அந்த குறிப்பெல்லாம் குடத்துல தண்ணியை வந்து பூச்செடிக்கு ஊத்தி பூவை பொறிச்சு சாமிக்குள்ள விடணும். அப்படி செய்யாம என்னென்ன அக்கிரமம் பண்ணணுமோ அக்கிரம வழியில இந்த உடம்ப ஆக்கி கடைசியா போட்டு உடைச்சு விட்டு அப்புறம் மறுபடி போறது பண்ணி கொடுறா பண்ணி கொடுறாங்க. எரிச்சலா இருக்குமா இருக்காது எங்கடா நான் முதல்ல பண்ணி கொடுத்த தோண்டி உடைச்சு விட்டு வந்து உனக்கு நல்ல தோண்டி இனிமேல் பண்ணப்படாது. உனக்கு நாய் பேய் நரி புரியுதா? இது நல்ல தோண்டி, இந்த மாதிரி தோண்டி உனக்கு லாயக்கல்ல. நீ ஒழுங்கா வச்சு அந்த தோண்டிய பயன்படுத்த. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் போயவனை வேண்டி, 4-6 மாதம் தெரியுதுல்ல, 4-6 மாதமாய் போயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டியே அதை கூத்தாடி கூத்தாடி அகால காரியங்களிலே மனவாக்கு காயங்களே ஜென்மத்தை ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாடு கிடைத்தேன் ரொம்ப நினைப்பீங்க என்றார் போல. ஆகவே இப்படி சரீரத்தை படைத்து அது சரீரத்தை உலகத்திலே வாழ வைத்து அதன் மூலமாக வாழ வைக்கிற காலத்திலே அந்த ஆன்மாவுக்கு புத்தியை தந்து அந்த புத்தியின் மூலமாக பத்தியை தந்து அந்த பத்தியின் மூலமாக புத்தியை தருவோம். புரியுதா? புத்தியின் மூலமாக பத்தி வந்து பத்தியின் மூலமாக முத்தியை பெறுவோம். இந்த இதுக்கெல்லாம் எது வேணும்? சரீரம் வேணும். சரீரம் சரீரம் இல்லாம இல்லாம ஆன்மா கதி வராது. சரீரம் இல்லாம ஆன்மா கதி வராது. அதனால சரீரம் அவசியம். சரீரம் அவசியம். உடம்பினுக்குள்ளே ஒரு உருள் கண்டேன், உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்றார் போல சரீரம் அவன் இனாமாக படைத்துக் கொடுத்து இதன் மூலமாக நீ நிலையான வீட்டை பெற்றுக்கொள். நிலையில்லாத சரீரத்தை தந்து இதன் மூலமாக நிலையான சரீரத்தை பெற்றுக்கொள், வீட்டை பெற்றுக்கொள் என்பதற்காக படைக்கிறான், காக்கிறான். அதற்கு மேலே அழிவில்லாத வீடாகிய முத்தி இருக்கிறான். அதான் மண்ணிய புத்தி முத்தி வழங்கவும். ரொம்ப அருமையான வாக்கியம். மண்ணிய நிலையான மண்ணிய நிலையான புத்தி முத்தி வழங்கவும் அப்படி சொல்லி வழங்கவும் அருளான் அருளான் ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணீரா குழவிய போல் கட்டுண்டிருந்த எவை வெளியில் விட்டு தாய்மான ஒரு நாயினால சரீரத்தை படைச்சு கொடுத்து இங்கே வாழ வச்சு இந்த வாழ வைக்கிற காலத்திலே தன்னை அறிந்து இந்த சரீரம் கொடுத்தவனாகிய தலைவனை அறிந்து அவரிடத்திலே பத்தி பண்ணி புத்திய பண்ணும். வாழ்கின்ற காலத்திலே தன்னை அறிதலும் தன்னையாகிய சீவனை அறிதலும் அதற்கு மேலே இந்த சீவனுக்கு சரீரம் கொடுத்தவனாகிய தலைவனை அறிதலும் அறிந்து இவ்வளவு உபகாரம் பண்ணி நானே என்று சொல்லி அவனை வாழ்த்தி வணங்கி மலர் செல்லும்படி வாழ்த்தி வணங்கி இதெல்லாம் கேட்காதவனுக்கு இந்த புத்தி எப்படி வரும்? மண்ணிய புத்தி மித்தி வழங்கவும் அருளான் முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் சொல்லலாம். முன்னே துண்ணிய மலங்கள், முன்னே துண்ணிய மலங்கள் என்பதுதான் ஆணவங்கனாய மலங்கள். மலங்கள் எல்லாம் ஆணவன் தான் மூலமலம். ஆணவன் மூலமலம் சகசமலம் என்று பெயர்து எப்போதும் உள்ளது. எப்போதும் உள்ளது. அந்த மலம் எப்போது இருந்தது? அப்போதே இருந்தது. எப்போது? அப்போதே இருந்தது. ஆன்மா எப்போவோ அப்பவே இருந்தது. நமக்கும் ஆனவங்களுக்கு தான் ரொம்ப சொந்தம். ஆனவங்களுக்கு நமக்கும் ஒன்னாவே இருக்கும், ஒன்னாவே இருக்கும். அதே தாய்மான சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா? பெருமானே, இந்த ஆணவத்தோடு நான் பிரியாம இருந்த மாதிரி உன்னோட எப்ப நான் பிரியாம இருக்கிறது? ஆணவத்தோட அத்துவிதம் ஆனபடி மெஞ்ஞான தாழ்வியினோட அத்துவிதம் சாரு நாள் என்னாலும் என்னாட்டினி ஆனவம் எப்படி ஒன்றாதாய் ஆனவம் ஒன்றாதாய் அநேக சக்தியுடையதாய் உடானாய் ஆனவம் வளர்த்தி இலக்கணம் சொல்றாருன்னா அது வருது ஒன்றாதாய் அநேக சக்தி உடையதாய் உடானாய் ஆதி அன்றாதாய் ஆன்மாவின் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி சிம்பினில் களிம்பு எய்ந்து என்று அஞ்ஞானம் காட்டு ஆணவை எய்ந்து சித்தியர் ஆணவ விட வரிசைதான். ஆகையினாலே இப்படி அந்த மலங்கள் எல்லாம் துடைப்பதற்காக துடைப்பது என்று சொன்னால் யாரும் வாழ்கின்ற காலத்திலே சரீரத்தை கொடுத்து வாழ்கிற காலத்திலே மாயாமலத்தை கொடுத்து மாயாமலத்தின் மூலமாக உலக பொருள் முதலிலே பற்றுக்களை வைத்து அந்த பற்றிலே வாழ்கின்ற காலத்திலே பத்திய கொடுத்து அதன் மூலமாக ஆணவ மலத்தை கொஞ்சம் கொஞ்சமா சக்தியை குறைய செய்து சக்தியை குறைய செய்து அப்புறம் கண்ண மலத்தையும் ஒரு மலம் போச்சுன்னா அப்புறம் எல்லா மலம் போயிடும். தலைவன் போனான்னு அப்புறம் இருக்கணும். இந்த எமன் செத்தானா மார்க்கண்டியர் குடியில் எமன் செத்தானா அந்த அதிர்ச்சியில் எரும கடா செத்து போச்சான். அந்த அதிர்ச்சியில் செத்துக்குமா சாவாது அதோட வந்து அந்த தூதன் எல்லாம் செத்து போனான். தலை அம்மிய ஆகாசம்னா அவன் குழவி அது முந்தைய வந்துருக்காங்க. அதனாலே அப்படி ஆணவ மலம் போச்சுன்னா மாயாமலம் போயிரும். ஆணவ மலம் வலி குன்றியதானால் மாயாமலம் போயிரும். மலம் அறுபது அப்புறம் முதல் ஆயம் முதல்வன் தான் நம்மை கொண்டு அப்படின்னாலே இப்படி அருமையான பாட்டு எப்படி சொன்ன தொழிலன் முன்ன காரணன் போற்றவன் என் முன்னவன் விளையாட்டு என்று முடிதலும் மாமுயிருக்கு மண்டிய புத்தி மித்தி வழங்கவும் அருளான் முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே. முடிந்த முடிவு என்னன்ன மலத்தை துடைத்தல். மலத்தை துடைத்தல் உயிரிலே இருக்கிற மும்மலங்களையும் துடைத்தாது. பல இடங்கள்ல நம்மளுடைய திருமுறைகள்ல நிறைய வரும் சித்தமலம் அறுவித்து. அதனால இதுதான் இந்த வழிபாடு இந்த கேள்வி தவம் ஜபம் தியானம் எல்லாம் எதுக்கு மலம் போவதற்காக மலம். ஆகவே இப்படி இதுல 56வது பாட்டிலே இப்படி சொல்லி நமக்கு விளங்க வைக்கிறாரு அருணந்தி சிவாச்சாரி சுவாமிகள். ஆகையினால அதற்கு மேல வருகிற அந்த மற்ற செய்தியோட அடுத்த சிந்திப்போம்.